2022 ஜூலை மாத தென்றலிதழ் பாசூர் ரமணனின் மேலோர் வாழ்வில் பகுதியில் ஸ்ரீ வள்ளிமலை சுவாமிகள் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். தனியாத ஆன்மீக தாகமும் குருவின் திருவருளும் இருந்தால் சாதாரண மனிதர்களும் மிக உயர்ந்த ஆன்மீக நிலைக்கே செல்ல முடியும் என்பதற்கு உதாரணம் ஸ்ரீ வள்ளிமலை சுவாமிகள் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ திருப்பவர் சுவாமிகளின் வாழ்க்கை தோற்றம். இவர் கோயம்புத்தூரில் உள்ள பூனாச்சி புதூர் என்ற கிராமத்தில் சிதம்பர ஐயர் மகாலட்சுமி அம்மாள் இணையருக்கு மகனாக பிறந்தார். திருச்செங்கோட்டு ஆலய இறைவனை வேண்டி பிறந்த மகன் என்பதால் அந்த ஆலய இறைவன் நினைவாக அர்த்தநாரி என்ற பெயரை குழந்தைக்கு சூட்டினர். அர்த்தநாரிக்கு 5 வயதான போது திடீரென தந்தை காலமானார். ஆதரவின்றி தவித்த மகாலட்சுமி அம்மாள் தன் சகோதரன் வீட்டுக்கு சென்று வசித்தார். அர்த்தநாரி பள்ளியில் சேர்க்கப்பட்டான். ஆனால் படிப்பில் அவனுக்கு ஆர்வமில்லை. ஆடிப்பாடி விளையாடுவதிலும் ஊர் சுற்றுவதிலுமே அவனுக்கு விருப்பம். விளையாடும் போது பிற சிறுவர்களுடன் சண்டை சச்சரவு செய்வதும் அவனுக்கு வழக்கம். அப்படி ஒருமுறை ஏற்பட்ட தகராறினால் ஊரை விட்டே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. பள்ளி படிப்பு தடைப்பட்டது. வேறு ஊரில் வேறு ஒரு பள்ளியில் அவன் சேர்க்கப்பட்டான் என்றாலும் அது நீடிக்கவில்லை. திருமணம். அர்த்தநாரிக்கு நல்ல குரல் வளம் இருந்தது. அந்த ஊருக்கு ஒரு சமயம் நாடகக் குழுவினர் வந்திருந்தனர். நாடகக் குழுவில் சேர்ந்து பின்பாட்டு பாடினான். அதற்கு நல்ல ஆதரவு கிடைத்தது. தொடர்ந்து நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தான். லோகிதாசன், பாலமுருகன், பாலகிருஷ்ணன் போன்ற வேடங்களில் நடித்து புகழ் பெற்றான். பால்ய விவாகம் சகஜமான அக்காலத்தில் மாமா பெண்ணான சுப்புலட்சுமியுடன் அர்த்தநாரிக்கு திருமணம் நிகழ்ந்தது. நாடகங்களில் நடித்து கொண்டே ஊர் ஊராக பயணம் செய்து கொண்டே தனது இல்லற வாழ்க்கையை நடத்தினார் அர்த்தநாரி. ஆனால் பொருளாதார பிரச்சனையால் குடும்பத்தில் அடிக்கடி சச்சரவுகள் ஏற்பட்டன. மைசூர் அரண்மனையில் அர்த்தநாரியின் உறவினர் சிலர் வேலை பார்த்து வந்தனர். அவர்கள் மூலம் அரண்மனையில் பணியாற்றும் வாய்ப்பு அர்த்தநாரிக்கு கிடைத்தது. சந்தர்ப்ப சூழ்நிலையால் அங்கு நஞ்சம்மா என்ற பெண்ணை 2வது தாரமாக மணந்து கொள்ள நேரிட்டது. முதல் மனைவியும் தாயாரும் சொந்த ஊரான பூனாச்சி புதூரில் வசித்து வர அர்த்தநாரி 2வது மனைவி நஞ்சம்மாவுடன் மைசூரில் வாழ்க்கை நடத்தினார். சோதனைகள். அவ்வப்பொழுது சொந்த ஊருக்கு சென்று மனைவியையும் தாயையும் பார்த்துவிட்டு வருவார் அர்த்தநாரி. ஆனால் அதற்கும் சோதனை வந்தது. முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தைகள் ஒவ்வொன்றாக இறந்து போயின. அதே இயக்கத்தில் முதல் மனைவி சுப்புலட்சுமியும் காலமானார். சில வருடங்களிலேயே 2வது மனைவிக்கு பிறந்த குழந்தைகளும் ஒவ்வொன்றாக இறந்தன. கடைசி குழந்தை நரசிம்மன் மட்டும் உயிர் பிழைத்தான். இந்த சோக சம்பவங்களால் அர்த்தநாரிக்கு வாழ்க்கை மீதே வெறுப்பு வந்தது. இறை நாட்டம் அதிகரித்தது. திக்கற்றோருக்கு தெய்வமே துணை என இறைவனை சரணடைந்தார். கோவில் கோவிலாக சுற்ற ஆரம்பித்தார். இந்நிலையில் திடீரென அவருக்கு கடும் வயிற்று வலி ஏற்பட்டது. அது எந்த மருந்துக்கும் கட்டுப்படவில்லை. உடலை உருக்கியது. தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று கூட நினைத்தார். அர்த்தநாரியின் நண்பர் ஒருவர் பழனி முருகனை சென்று தரிசிக்குமாறும் அவன் அபிஷேக தீர்த்தம் உண்டால் தீராத வினைகள் அனைத்தும் தீரும் என்றும் ஆலோசனை கூறினார். அதன்படி மனைவி குழந்தையை அழைத்து கொண்டு பழனி தலத்திற்கு சென்றார் அர்த்தநாரி. பழனியில் பழனி அம்பதியில் கால் வைத்த போதே தனது உடலில் புது இரத்தம் பாய்வதை உணர்ந்தார் அர்த்தநாரி. பழனி அம்பதி ஆலயத்திலேயே தங்கிவிட்டார். மனைவியும் மகனும் வீட்டு வேலை செய்து சாப்பிட்டு வந்தனர். அர்த்தநாரியோ உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆலய பணியாளர்கள் பக்தர்கள் பிரசாதமாக தரும் பாலும் பழத்தையும் மட்டுமே உணவாக கொண்டார். ஆச்சரியப்படும்படியாக சில நாட்களிலேயே படிப்படியாக அவரது வயிற்று வலி குணமாக தொடங்கியது. நாளடைவில் முற்றிலும் நோய் நீங்க பெற்றார் அர்த்தநாரி. அது முதல் முருகன் மீதான அவரது பக்தி அதிகமானது. சதா கோயில் பூஜை தியானம் என்று ஆலய மண்டபத்திலேயே இருந்தார். தம்மால் முடிந்த ஆலய கைங்கரிய பணிகளை செய்தார். மைசூர் சுவாமிகள். நாளடைவில் அனைத்தையும் துறந்து துறவியாகிவிடும் என்ற எண்ணம் அர்த்தநாரிக்கு ஏற்பட்டது. ஒரு குடும்பஸ்தராக பல்வேறு கடமைகள் அவருக்கு இருந்ததால் அது நிறைவேறவில்லை. ஆனாலும் ஒரு துறவியைப் போல வாழ தலைப்பட்டார். ஒரு சன்னியாசி போல சதா கோயில் பூஜை தியானம் என்று ஆலய மண்டபத்திலேயே உட்கார்ந்திருந்தாலும், மைசூரில் இருந்து வந்து பழனியில் தங்கியிருந்தாலும், அங்குள்ள மக்கள் அவரை மைசூர் சுவாமிகள் என அழைக்க ஆரம்பித்தனர். திருப்புகழ் சுவாமிகள். ஒரு நாள் ஆலயத்தில் பக்தர் ஒருவர் திருப்புகழ் பாடிக்கொண்டிருந்தார். அதை கேட்டதும் அர்த்தநாரிக்கு தன்னையும் அறியாத பரவச உணர்ச்சி ஏற்பட்டது. அவர் பாட பாட இவரும் கூடவே பாடினார். நெக்குருகி கலங்கினார். நாளடைவில் முயன்று திருப்புகழ் பாடல்கள் அனைத்தையும் முழுமையாக பாட கற்றுக்கொண்டார். பக்தி மேலீட்டால் கண்ணீர் சிந்த அனுதினமும் திருப்புகழை முருகன் முன் பாடி வர ஆரம்பித்தார். அதனால் மக்களில் சிலர் அவரை திருப்புகழ் சுவாமிகள் என்று அழைக்க ஆரம்பித்தனர். ஆனாலும் துறவு எண்ணம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் நண்பர் ஒருவரிடம் தனது எண்ணத்தை தெரிவித்தார். அவரோ சுவாமிகளை திருவண்ணாமலைக்கு சென்று பகவான் ரமண மகர்ஷியை தரிசிக்குமாறு ஆலோசனை கூறினார். சுவாமிகளும் திருவண்ணாமலைக்கு பயணப்பட்டார். பகவான் ரமணர் தரிசனம். அண்ணாமலைக்கு வந்ததும் சுவாமிகள் ஆதி அருணாச்சலரையும் அபீத குஜாம்பாளையும் தரிசனம் செய்தார். அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் கண்குளிர வணங்கினார். பின்னர் ஸ்ரீ ரமண மகர்ஷியை தரிசனம் செய்ய சென்றார். அப்போது பகவான் ரமணர் விரூபாட்சி குகையில் தங்கியிருந்தார். அவர் குகையை விட்டு வெளியே வந்தபோது திருப்புகழ் சுவாமிகள் அங்கே சென்றார். பகவான் ரமணர் கௌபீனதாரியாய் தண்டமேந்தியவராய் சாட்சாத் பழனி முருகனாகவே திருப்புகழ் சுவாமிகளுக்கு காட்சி அளித்தார். மெய்சிலிர்த்து போனார் சுவாமிகள். அப்படியே ரமணனது பாதம் பணிந்து வீழ்ந்தார். பகவானின் விரூபாட்சி குகை அருகிலேயே தங்கி பணிவிடை செய்ய ஆரம்பித்தார். ரமணரும் அவரை திருப்புகழ் முருகன் என்று அன்போடு அழைப்பார். தினந்தோறும் திருப்புகழ் பாடச் சொல்லி கேட்பார். ரமணரிடத்தில் எப்படியாவது குரு உபதேசம் பெற வேண்டும் என்பதுதான் திருப்புகழ் சுவாமிகளின் எண்ணம். அதற்கான நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார். கீழே போ. ஒரு நாள் பணிவிடை செய்து கொண்டிருந்த வள்ளிமலை சுவாமிகளை பார்த்து ரமணர், கீழே போ, கீழே போ, இங்கே நிற்காதே, உடனே கீழே போ என கட்டளையிட்டார். திருப்புகழ் சுவாமிகளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. தான் ஏதும் தவறு செய்து விட்டோமோ? அதுதான் மகரிஷி கோபித்து கொண்டு தன்னை கீழே போகுமாறு சொல்லிவிட்டாரோ என நினைத்தவாறே மலையிலிருந்து வேகமாக கீழே இறங்கினார். குரு உபதேசம். அவர் கீழே போகும் வழியில் சேரும் சகதியும் நிறைந்த ஒரு குட்டை இருந்தது. அதில் ஒரு எருமையை கட்டி கொண்டு அதனோடு ஏதோ பேசி கொண்டிருந்தார் சேஷாத்ரி சுவாமிகள். அவர் உடல் முழுவதும் சேரு. திருப்புகழ் சுவாமிகள் வருவதை பார்த்த சேஷாத்ரி சுவாமிகள் உடனே குட்டையை விட்டு எழுந்து ஓடோடி வந்து திருப்புகழ் சுவாமிகளை கட்டி கொண்டார். சேஷாத்ரி சுவாமிகள் மீதிருந்த சேரெல்லாம் திருப்புகழ் சுவாமிகள் மீதும் ஒட்டி கொண்டது. சுவாமிகளுக்கோ ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் சேறு நாறுவதற்கு பதிலாக ஒரே ஜவ்வாதி சந்தன வாசம் வீசியது. திருப்புகழ் சுவாமிகளின் மீதும் அது வீசியது. திகைத்து போன திருப்புகழ் சுவாமிகளை அருகில் இருந்த பாறையில் தன்னருகில் அமர வைத்து கொண்ட சேஷாத்ரி சுவாமிகள் அவருக்கு உபதேசம் செய்ய ஆரம்பித்தார். ஆத்மாத்மவம் கிரிஜாமதிகி சகச்சராக பிராணாகா ஷரீரம் கிரகம் பூஜாதே விஷயோபோக ரச்சனா நித்ரா சமாதிஸ்திதிகி சஞ்சாரக பதயோக பிரதட்சிண விதிகி ஸ்தோத்ராணி சர்வாகிரோ யத்யத் கர்ம கரோமி தத்தத் அகிலம் சம்போ தவாராதனம் என தொடங்கும் சிவமானச பூஜா ஸ்தோத்திரத்திலிருந்து நான்காம் ஸ்லோகத்தை சொல்லி, ஈசனே நீ எனது ஆன்மா, தேவியே நீ எனது புத்தி, என் பிராணங்கள் சிவகணங்கள், என் உடலே உன் ஆலயம், நான் ஈடுபடும் அனைத்து விஷயங்களும் அனுபவிக்கும் அனைத்து போகங்களும் உன்னுடைய பூஜை என்று அதன் பொருளையும் விளக்கினார். பின்னர் திருப்புகழ் சுவாமிகளிடம் இதே கருத்துக்கு சமமான திருப்புகழ் பாடல் ஏதேனும் இருந்தால் சொல்லு என்றார். அதற்கு திருப்புகள் சுவாமிகள் அமலவாயு ஓடாத கமலநாபி மேல்மூல அமுதபான மேமூல அனல் மூல அசைபுராது பேராத விதமுமேவி யோவாது அரிசதான சோபான மதனாலே யமனி மோதி யாகாச கமல மாமனோ பாவ மெழிது சால மேலாக உரையாடும் எனதியானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீத மருள்வாயே எனத் தொடங்கும் 148வது திருப்புகளை பாடி பொருளை விளக்கினார். அதை கேட்டு மகிழ்ந்த சேஷாத்ரி சுவாமிகள், திருப்புகள்தான் உனக்கு இனி தாரக மந்திரம். உனது சிந்தனை சொல் செயல் என அனைத்தையும் பரம்பொருளுக்கே அர்ப்பணம் செய்து வாழ். நீ இனி வேறு எந்த மந்திர நூலும் படிக்க வேண்டாம், ஜபதபங்கள் செய்ய வேண்டாம். உனக்கு திருப்புகழே போதும். இனி நீ எங்கு சென்றாலும் திருப்புகள் ஒலிக்க வேண்டும். நீ வள்ளிமலைக்கு போய் தவம் செய்து கொண்டிரு, பின்னர் நானும் அங்கே வருகிறேன் என்று கூறி ஆசீர்வதித்தார். ரமணரிடம் குரு உபதேசம் பெற நினைத்தார் சுவாமிகள். ஆனால் சேஷாத்ரி சுவாமிகளே வலிய வந்து அவருக்கு உபதேசம் செய்தார். உருவங்கள் வேறுபட்டாலும் ரமணர் வேறு, ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் வேறு அல்ல என்பதை உணர்ந்து கொண்ட திருப்புகள் சுவாமிகள் குருவின் கட்டளைப்படியே வள்ளிமலைக்கு சென்று தவம் செய்ய ஆரம்பித்தார். வள்ளிமலையில் தவ வாழ்க்கை. வள்ளிமலை குகையில் நீண்ட காலம் தவம் மேற்கொண்டார் சுவாமிகள். சேஷாத்ரி சுவாமிகளின் அருளும் ஆசியும் கிடைக்க பெற்றார். முருகப்பெருமான் வள்ளியம்மையின் அருளும் அவருக்கு கிடைத்தது. கோயிலை ஒழுங்குபடுத்தினார், மலைப்பாதையை செப்பனிட்டார், பொங்கியம்மனுக்கு ஆலயம் எழுப்பினார், பல்வேறு அற்புதங்களை செய்தார், பல ஆன்மீக சமுதாய பணிகளை மேற்கொண்டார். ஆன்மீக அன்பர்களால் வள்ளிமலை சுவாமிகள் என்று போற்றப்பட்டார். திருத்தணி திருப்படி திருவிழா. அது பிரிட்டிஷாரால் இந்தியாவை ஆண்ட காலம். ஒவ்வொரு புது வருட பிறப்பன்றும் அதிகாரிகளை சந்திப்பதும் அவர்களை வணங்கி அன்பளிப்பு வழங்குவதும் மக்களிடையே வழக்கமாக இருந்தது. இதை கண்டு சுவாமிகள் மனம் வெதும்பினார். ஏன் புத்தாண்டு அன்று சாதாரண மனிதர்களை போய் வணங்க வேண்டும்? தலைவர்களுக்கெல்லாம் தலைவனான இறைவனை அல்லவா வணங்கி தொழ வேண்டும் என்று எண்ணினார். அதற்காக அவர் ஆரம்பித்து வைத்ததுதான் திருத்தணி திருப்பலி விழா. டிசம்பர் 31 அன்று மாலை பக்தர்கள் திருத்தணி மலையில் ஏறத் தொடங்குவர். சுவாமிகளும் உடன் செல்வார். ஒவ்வொரு படியில் ஏறும்போதும் ஒரு திருப்புகழ் பாடலை பாடுவார்கள். அந்த படிக்கு தீபாராதனை காட்டிவிட்டு அடுத்த படிக்கு செல்வார்கள். அங்கும் ஒரு திருப்புகழ் பாடல். இப்படி படிதோறும் தொடர்ந்து பாடி வணங்கி இறுதியில் ஆலயத்தை அடைவார்கள். புத்தாண்டு பிறக்கும் நேரத்தில் விசேஷ அபிஷேக ஆராதனைகளுடன் முருகனை வள்ளி தேவசேனையுடன் கண்டு வணங்குவார்கள். இதுவே திருத்தணி திருப்பலி திருப்புகழ் திருவிழாவாக இன்றளவும் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. சுவாமிகள் செய்த அற்புதங்கள். வாழ்நாள் முழுவதும் திருப்புகழை பரப்புவதையே நோக்கமாக கொண்டு வாழ்ந்தார் ஸ்ரீ வள்ளிமலை சுவாமிகள். தன்னை நாடி வரும் அடியவர்களுக்கு திருநீறு அளித்தும் திருப்புகழ் ஓதியும் நோய்களை குணமாக்கினார். ஒரே நேரத்தில் 2 இடங்களில் காட்சி தருவது, அன்பர்களின் இருப்பிடத்திற்கு சென்று நோய்களை நீக்குவது, ஆபத்திலிருந்து காப்பாற்றுவது என பல்வேறு அற்புதங்களை சுவாமிகள் நிகழ்த்தினார். மகா சமாதி. இவ்வாறு திருப்புகழையே உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்த சுவாமிகள் 1950 நவம்பர் 21 சென்னையில் மகாசமாதி அடைந்தார். சுவாமிகளின் உடல் வள்ளிமலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அவர் தவம் செய்த அதே குகையில் சமாதி செய்விக்கப்பட்டது. வள்ளிமலை சமாதி ஆலயத்திலிருந்து இன்றளவும் மகான் சூஷ்ம ரீதியில் செயல்பட்டு பக்தர்களுக்கு அருளி வருகிறார். மகான்களின் கருணை எண்ணவும் இனிதே. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.